சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
வணக்கம், எனது பெயர் முனைவர் கு ஆ முருகேஷ். நான் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மணக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள பட்டு புழுவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டுள்ளேன். நான் தற்பொழுது கிருமி நாசினிகளும் கிருமி நீக்கம் செய்யும் முறைகளும் பற்றியும் விரிவாக கூற விளைகிறேன். மல்பெரி செடியானது பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் ஒரு பலபருவ தாவரமாகும். இந்தியாவில் மல்பெரியானது சுமார் 240,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு பட்டுப்புழுவானது 92,00,000 மேற்பட்ட மக்களால் வளர்க்கப்பட்டு வருகிறது. நம் நாட்டில் 35,000 மெட்ரிக் டன்களுக்கு மேலாக பட்டு உற்பத்தியானது செய்யப்பட்டு உலகின் பட்டு உற்பத்தியில் 2 இடத்தை தக்க வைத்துள்ளது. இத்தொழில் தென்னிந்தியாவில் உள்ள கர்நாடகம், ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலும், மேற்கு வங்காளம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வரும் மல்பெரி செடியானது 25,000 மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவிலும், ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அளவிலும் பயிரிடப்பட்டு வருகிறது. குறைந்த முதலீடு, அதிக வருமானம் மற்றும் சுலபமான வேலைகளை கொண்டுள்ளதால் கிராமப்புற விவசாயிகளினால் இத்தொழில் பெருமளவில் செய்யப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. பட்டுப்புழுவானது மிதமான வெப்பநிலையில் வளரக்கூடிய ஒரு பூச்சி இனமாகும். இதன் வளர்ச்சி மற்றும் கூடுகட்டும் திறனானது வளர்ப்பறையில் நிலவும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றை பொறுத்தும், மற்றும் உணவாக அளிக்கப்படும் மல்பெரி இலையின் தரத்தினை பொறுத்தும் அமைகிறது. மேற்கூறியவற்றில் ஏற்படும் மாறுபாட்டினால் பல்வேறு வகையான நோய் கிருமிகளினால் பட்டுப்புழுவானது பாதிக்கப்படுகிறது. இவற்றில் முக்கியமானது புரோட்டோசோவா, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சணம் போன்றவைகளாகும். இக்கிருமிகளின் தாக்குதலினால் பட்டுக்கூடு மகசூலில் சுமார் 15-25% வரை இழப்பு ஏற்படுகிறது. இத்தகைய நோய் கிருமிகள் பட்டுப்புழுவை தாக்கிய பின்பு கூடு கட்டுவது என்பது இயலாத காரியம். எனவே பட்டுப்புழு வளர்ப்பில் நோய் வருமுன் காப்பதே சிறந்த முறையாகும். இதற்கு கிருமி நீக்கம் செய்வது என்பது இன்றியமையாததாகிறது. கிருமி நீக்கம் என்பது பட்டுப்புழு வளர்ப்பு மனையிலிருந்து பல்வேறு வகையான நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை நீக்குவதாகும். இச்செயலானது பட்டுப்புழு வளர்ப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டுப்புழுவானது பல்வேறு வகையான நோய் கிருமிகளால் பாதிக்கப்படும் போது கூடு மகசூலில் பெருமளவு இழப்பு ஏற்படுகிறது. பட்டுப்புழு நோயினை வந்த பின்பு அகற்றுவது என்பது இயலாத செயல். எனவே நோயினை வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. இதற்கு பயன்படும் காரணிகள் கிருமி நாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நடைமுறையில் கிருமி நாசினிகளை வளர்ப்பறை கிருமி நாசினிகள் மற்றும் படுக்கை கிருமி நாசினிகள் என இரு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போவது வளர்ப்பறை கிருமி நாசினிகள். இவற்றுள் முதன்மையானது இயற்பியல் காரணிகள் என்று அழைக்கப்படும் சூரிய ஒளி, நீராவி, உலர்ந்த வெப்பம் மற்றும் நெருப்பு போன்றவைகளாகும். இவற்றில் சூரிய ஒளியானது வெப்பத்தை உண்டாக்குவது மூலமும் மற்றும் அதிலிருந்து வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் மூலமும் வளர்ப்பு மனை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களின் மேற்பரப்பில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கிறது. அடுத்ததாக உலர்ந்த வெப்பம். இது ஆக்சிஜன் என்ற செயலின் மூலம் நுண்ணுயிரிகளை அழிக்கிறது. இது நீராவியை விட குறைந்தளவே பயன்படுகிறது. உலர்ந்த வெப்பமானது நோய் கிருமிகளை அழிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதனால் நோய் நீக்கத்தின் போது வளர்ப்பு சாதனங்கள் பழுதடைய வாய்ப்பிருக்கிறது. மூன்றாவதாக நீராவி. நுண்ணுயிரிலுள்ள புரதங்களை நிர்மூலமாக்கி நோய் கிருமியை நீராவி அழிக்கிறது. இதன் செயல்பாடு மிகவும் விரைவானது. இது அதிக பயன் தரவல்லது. அடுத்ததாக நெருப்பு. இது நோய் கிருமியினை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் புழு வளர்ப்பு சாதனங்களுக்கு பெருமளவு சேதத்தை விளைவிக்கிறது. நெருப்பு நுண்ணுயிரிகளை எரித்து அழிக்கிறது. ஆனால் நெருப்பினை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது வேதியியல் காரணிகள். ஒரு சிறந்த கிருமி நாசினியானது வளர்ப்பறையில் உள்ள அநேக நோய் கிருமிகளை அழிக்க வல்லதாகவும், மனிதன் மற்றும் விலங்கினங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தா வண்ணமும் இருக்க வேண்டும். வேதியியல் காரணிகளில் பிளீச்சிங் டூல், நீர்த்த சுண்ணாம்பு, குளோரின் டை ஆக்சைடு மற்றும் ஃபார்மலின் போன்றவை பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயிகளினால் நோய் நீக்கம் செய்வதற்கு பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவதாக பிளீச்சிங் தூள். இது வெண்மை நிறமுடையது, குளோரின் மனமுடையது. சிறந்த பிளீச்சிங் தூளானது 30% குளோரினை கொண்டிருக்கும். பிளீச்சிங் தூளினை காற்று புகா வண்ணம் பைகளில் வைத்து ஈரம்படாமல் பாதுகாக்க வேண்டும். பிளீச்சிங் தூளினை நீண்ட நாள் பயன்படுத்துவதனால் இரும்பினாலான வளர்ப்பு சாதனங்கள் துருப்பிடித்து பழுதடைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நான் பார்க்க போவது நீர்த்த சுண்ணாம்பு. நீர்த்த சுண்ணாம்பானது வளர்ப்பறை கிருமி நாசினியாகவும் மற்றும் படுக்கை கிருமி நாசினியாகவும் இரு வகைகளில் பயன்படுகிறது. இது வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கிறது. சுண்ணாம்பு தூளினை பிளீச்சிங் தூள் சேர்த்து 95:5 என்ற விகிதத்தில் வளர்ப்பு மனையினை சுற்றி இடும்போது நோய் பரவுவது பெருமளவில் தடுக்கப்படுகிறது. அடுத்ததாக குளோரின் டை ஆக்சைடு. இது 20,000 PPM என்ற செறிவினை உடையது. இது குளோரினை விட 2.5 மடங்கு வீரியம் மிக்கது. மேலும் இது வளர்ப்பு சாதனங்களுக்கு எந்த வித பாதிப்பினையும் ஏற்படுத்துவதில்லை. இதனை பயன்படுத்துவது மிகவும் எளிமையானது, அதிக பயனை தரக்கூடியது. அடுத்ததாக ஃபார்மலின். இது ஃபார்மால்டிஹைடு என்ற வேதிப்பொருளின் நீர்த்த கரைசலாகும். வியாபார ரீதியில் கிடைக்கும் ஃபார்மலினில் 36% ஃபார்மால்டிஹைடு உள்ளது. இது ஏனைய கிருமிநாசினிகளை விட வீரியமிக்கது. அதிக வெப்பம் மற்றும் ஈரமான சூழ்நிலையில் இதன் செயல்பாடு அதிகம். இதனை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துவதனால் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே இது தற்போது பட்டுப்புழு வளர்ப்பின் பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது வகைகளாக நாம் பார்க்க போவது படுக்கை கிருமி நாசினிகள். புழு வளர்ப்பு படுக்கையின் மீதுள்ள பல்வேறு வகையான நோயை உண்டாக்கும் கிருமிகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் காரணிகள் படுக்கை கிருமி நாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதனை ஒவ்வொரு தோலிற்பிற்கும் பின்னரும் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளித்து சுமார் 30 நிமிடம் கழித்த பின்னரே புழுக்களுக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும். படுக்கை கிருமி நாசினி தெளித்தவுடன் உணவு அளித்தால் புழுக்களின் உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்து பட்டுக்கூடு மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மேற்கூறியவாறு படுக்கை கிருமி நாசினியினை பயன்படுத்துவதனால் நோய்கள் புழுக்களை தாக்காத வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது. விஜிதா சப்ளிமெண்ட், அங்கூஸ், சஞ்சீவினி மற்றும் சுரக்ஷா போன்றவைகள் மிக முக்கியமான படுக்கை கிருமி நாசினிகளாகும். இப்படுக்கை கிருமி நாசினிகளின் பரிந்துரைகளானது ஒவ்வொரு தோலுறுப்புக்கும் பின்பும் செய்யப்படுகிறது. சுமார் 100 முட்டை தொகுதிகளுக்கு முதலாம் தோலுறுப்புக்கு பின்னர் 50 கிராமும் என்ற அளவிலும், இரண்டாம் தோலுறுப்பிற்கு பின்னர் 150 கிராம் என்ற அளவிலும், மூன்றாம் தோலுறுப்பிற்கு பின் 900 கிராம் என்ற அளவிலும், நான்காம் தோலுறுப்பிற்கு பின்பு 1900 கிராம் என்ற அளவிலும் தெளிக்கப்பட வேண்டும். மேலும் புழுவின் 5ஆம் பருவத்தில் 4ஆம் நாள் 3000 கிராம் அதாவது 3 கிலோ என்ற அளவில் தெளிக்கப்படுவது சிறந்ததாகும். இவ்வாறாக சுமார் 6 கிலோ அளவுள்ள படுக்கை கிருமி நாசினியினை ஒவ்வொரு தோலிற்பிற்கு பின்பும் மேலும் 5ஆம் பருவத்தின் 4ஆம் நாளும் தெளிப்பது மிகவும் சிறந்ததாகும். இதனால் நோய்கள் புழுக்களை தாக்குவது பெருமளவில் தடுக்கப்படுகிறது. கிருமி நீக்கம் செய்யும் முறைகள். இளம்புழு வளர்ப்பு அறை மற்றும் உபகரணங்களை எவ்வாறு கிருமி நீக்கம் செய்யலாம் என்பது பற்றி தற்பொழுது காண்போம். இளம்புழு வளர்ப்பு அறையை கிருமி நீக்கம் செய்ய 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். மேலும் 5% பிளீச்சிங் தூள் கலந்த சுண்ணாம்பு கலவையை சதுர மீட்டருக்கு 200 கிராம் என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் மற்றும் வழித்தடங்களிலும் தூவுதல் வேண்டும். பின்னர் அவற்றின் மீது 1 லிட்டர் நீரினை சதுர மீட்டர் என்ற அளவில் நன்கு தெளிக்க வேண்டும். இது தவிர புழு வளர்ப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை 2% பிளீச்சிங் தூள் கொண்ட கரைசலில் முக்கிய எடுத்து வெயிலில் சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரை உலர்த்தி பின்பு புழு வளர்ப்பதற்கு உபயோகித்தல் சிறந்ததாகும். கிருமி நீக்கம் செய்தல். பட்டுப்புழு வளர்ப்பில் ஏற்படும் பல்வேறு நோய்களினால் பெருமளவில் பட்டுக்கூடு மகசூல் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. நோயினை வருமுன் காப்பதே சாலச் சிறந்ததாகும். நோய் வந்த பின்பு பட்டுப்புழுக்களை காப்பாற்ற இயலாது. எனவே சுகாதார முறையில் புழு வளர்ப்பதற்கும் அதிக பட்டுக்கூடு மகசூலிற்கும் கிருமி நீக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். சிபாரிசு செய்யப்படும் கிருமி நாசினி கொண்டு தேவையான அளவு மற்றும் சரியான முறையில் தகுந்த நேரத்தில் கிருமி நீக்கம் செய்யும் பொழுது பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சானா மற்றும் புரோட்டோசோவா போன்ற நோய்க்கிருமிகள் அளிக்கப்படுகின்றன. புழுக்களை வளர்ப்பு மனைக்கு கொண்டு வருவதற்கு 5 நாட்கள் இருக்கும் பொழுது வளர்ப்பு மனையை நீர் கொண்டு சுத்தமாக கழுவ வேண்டும். பின்னர் 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் குளோரின் டை ஆக்சைடு அல்லது பிளீச்சிங் தூள் மருந்து கொண்டு வளர்ப்பு மனை, வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை கிருமி நீக்கம் செய்து சுமார் 24 மணி நேரத்திற்கு வளர்ப்பு மனையை காற்று புகாவண்ணம் மூடி வைக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னர் 5% பிளீச்சிங் தூள் கலந்த சுண்ணாம்பு கலவையை சதுர மீட்டருக்கு 200 கிராம் என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றியும் மற்றும் வழித்தடங்களிலும் தூவுதல் வேண்டும். பின்னர் அவற்றின் மீது சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் நீரினை தெளித்து வைக்க வேண்டும். 1 நாள் முன்னர் சன்னல்களை திறந்து தகுந்த காற்றோட்டத்தினை வளர்ப்பு அறையினுள் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதனால் அதிகப்படியான கிருமி நாசினிகளானது வளர்ப்பு படுக்கையினுள் தங்காமலும் அதனால் ஏற்படும் வாசமும் நீக்கப்படும். மேலும் புழு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களையும் 2% பிளீச்சிங் தூள் மற்றும் 0.3% சுண்ணாம்பு கரைசலில் சுமார் 30 நிமிடங்கள் நன்கு ஊற வைக்க வேண்டும். பின்னர் உபகரணங்களை சூரிய ஒளியில் 6 முதல் 8 மணி நேரங்கள் நன்கு உலர வைத்து எடுத்து புழு வளர்ப்பின் போது பயன்படுத்த வேண்டும். மேற்கூறிய முறைகளை சிறப்பாக கையாண்டு கிருமி நீக்கம் செய்தோமே ஆனால் புழு வளர்ப்பில் அதிக மகசூலை பெற்று லாபத்தையும் இரட்டிப்பாக்கி விவசாயிகள் பயனடைய முடியும். நன்றி, வணக்கம்.